ஓம் சாந்தி. முரளி தேதி 3/10/2025 காலை முரளி, பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உண்மையிலும் உண்மையான விட்டில் பூச்சிகளான நீங்கள் இப்போது ஜோதியில் பலியாகின்றீர்கள். இந்த பலியாவதன் நினைவு சின்னமே தீபாவளியாகும். கேள்வி: பாபா தன் குழந்தைகளுக்கு என்ன செய்தியை சொல்லியிருக்கின்றார்? பதில்: ஆத்மாக்களாகிய நீங்கள் நிர்வாண தாமத்திலிருந்து எப்படி வந்தீர்கள் மற்றும் நான் எப்படி வருகின்றேன் என்பதை பாபா சொல்லியிருக்கின்றார். நான் யார், என்ன செய்கின்றேன், எப்படி ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றேன், எப்படி குழந்தைகளாகிய உங்களை ராவணன் மீது வெற்றி கொள்ள வைக்கின்றேன் என்ற அனைத்தையும் குறித்து இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். உங்களுடைய ஜோதி இப்போது ஏற்றப்பட்டுள்ளது. பாடல்: நீயே தாயும் தந்தையும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். ஆத்மாக்கள் இந்த ஸ்தூலமான கர்மேந்திரியங்கள் மூலம் பாடலை கேட்டீர்கள். பாடலில் முதலில் சரியாக இருந்தது, பிறகு பக்தியின் வார்த்தைகள் இருந்தன. உங்களின் பாதத்தில் தூசியாக உள்ளோம் என பாடியிருக்கின்றனர். இப்போது குழந்தைகள் பாதத்தின் தூசியாக இருக்க முடியாது, இது தவறாகும். தந்தை குழந்தைகளுக்கு சரியான வார்த்தைகளை புரிய வைக்கின்றார். குழந்தைகள் எங்கிருந்து வந்திருக்கின்றனரோ தந்தை வருவதும் அங்கிருந்துதான். அது நிர்வாண தாமமாகும். அங்கிருந்து அனைவரும் வருவது பற்றிய செய்தியை குழந்தைகளுக்கு சொன்னேன். நான் வருவது எவ்வாறு, வந்து என்ன செய்கின்றேன் என்பது குறித்தும் சொன்னேன். ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக ராவணன் மீது வெற்றி பெற செய்கின்றார். குழந்தைகள் அறிவார்கள், ராமராஜ்யம் மற்றும் இராவண ராஜ்யம் இந்த பூமியில்தான் வரும் என சொல்வோம். நீங்கள் உலகின் எஜமானன் ஆகின்றீர்கள். பூமி, ஆகாயம், சூரியன் முதலான அனைத்தும் உங்கள் கைகளில் வந்துவிடுகின்றன. ஆக ராமராஜ்யம் முழு உலகின் மீது, ராமராஜ்யம் கூட முழு உலகின் மீது உள்ளது என சொல்கின்றோம். இராவண ராஜ்யத்தில் எவ்வளவு கோடிக்கணக்கில் உள்ளனர், ராமராஜ்யத்தில் குறைவாகவே இருப்பார்கள். பிறகு மெல்ல மெல்ல வளர்ச்சி அடையும். இராவண ராஜ்யத்தில் வளர்ச்சி அதிகம் அடைகின்றனர், ஏனெனில் மனிதர்கள் விகாரிகள் ஆகிவிடுகின்றனர். இராமராஜ்யத்தில் நிர்விகாரியாக இருக்கின்றனர். மனிதர்களின் கதைதான் ஆகும். ஆக ராமனும் எல்லைக்கு அப்பாற்பட்ட எஜமானன், ராவணனும் எல்லைக்கு அப்பாற்பட்ட எஜமான். இப்போது எவ்வளவு நிறைய தர்மங்கள் இருக்கின்றன, பல தர்மங்களின் விநாசம் என பாடவும் பட்டுள்ளது. பாபா மரத்தை குறித்தும் கூட புரிய வைக்கின்றார். இப்போது தசரா கொண்டாடுகின்றனர், இராவணனை எரிக்கின்றனர். இது எல்லைக்கு உட்பட்ட எரித்தல் ஆகும். உங்களுடையது எல்லைக்கு அப்பாற்பட்டது. இராவணனையும் கூட பாரதவாசிகள்தான் இருக்கின்றனர். வெளிநாடுகளில் கூட எங்கெங்கு பாரதவாசிகள் அதிகமாக இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் கூட இருப்பார்கள். அது எல்லைக்கு உட்பட்ட தசரா ஆகும். இலங்கையின் இராவணன் ராஜ்யம் செய்து கொண்டிருந்தான். சீதையை கடத்தி இலங்கைக்கு சென்று விட்டான் என்று காட்டுகின்றனர். இவை எல்லைக்கு உட்பட்ட விஷயங்களாகும். இப்போது முழு உலகின் மீதும் இராவண ராஜ்யம் உள்ளது என தந்தை சொல்கின்றார். ராமராஜ்யம் இப்போது இல்லை. ராமராஜ்யம் என்பது ஈஸ்வரனால் உருவாக்கப்பட்டது என்று அர்த்தம். சத்யுகம் ராமராஜ்யம் எனப்படுகிறது. மாலையை உருட்டுகின்றனர், ரகுபதி ராகவ ராஜாராம் என சொல்கின்றனர். ஆனால் ராஜா ராமனை நினைக்கவில்லை. யார் முழு உலகின் சேவை செய்கின்றாரோ அவரது மாலையை உருட்டி நினைக்கின்றனர். பாரதவாசிகள் தசராவிற்கு பிறகு தீபாவளியை கொண்டாடுகின்றனர். தீபாவளியை ஏன் கொண்டாடுகின்றனர்? ஏனெனில் தேவதைகளின் முடிசூட்டு விழா நடக்கிறது. முடிசூடும் விழா நடக்கும் நேரத்தில் நிறைய தீபங்கள் ஏற்றி வைக்கின்றனர். ஒன்று முடிசூட்டு விழா, மற்றொன்று வீடுகள் தோறும் தீபாவளி, அதாவது தீபங்களின் வரிசை என சொல்லப்படுகிறது. அனைத்து ஆத்மாக்களின் ஆத்ம ஜோதி பிரகாசித்துக் கொண்டிருக்கும். இப்போது அனைத்து ஆத்மாக்களின் ஜோதி அணைந்து விட்டுள்ளது. இரும்பு யுகம் என்றாலே காரிருள், காரிருள் என்றால் பக்தி மார்க்கம். பக்தி செய்ய செய்ய ஜோதி குறைந்து விடுகிறது. மற்றபடி அந்த தீபாவளி என்பது செயற்கையானது. பட்டாபிஷேகம் நடக்கிறது என்பதற்காக பட்டாசுகள் வெடிக்கிறார்கள் என்பதல்ல. தீபாவளி என்று லக்ஷ்மியை அழைக்கின்றார்கள், பூஜை செய்கின்றார்கள். இது பக்தி மார்க்கத்தின் பண்டிகையாகும். ராஜாக்கள் யாராவது சிம்மாசனத்தில் அமர்கின்றனர் என்றால் அதற்காக முடிசூட்டு விழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இவை அனைத்தும் எல்லைக்கு உட்பட்டவை. இப்போது எல்லைக்கு அப்பாற்பட்ட விநாசம், உண்மையிலும் உண்மையான தசரா நடக்க வேண்டியுள்ளது. தந்தை அனைவரின் ஜோதியை ஏற்றுவதற்காக வந்துள்ளார். மனிதர்கள் தன் ஜோதி பெரிய ஜோதியுடன் கலந்துவிடும் என புரிந்து கொள்கின்றனர். பிரம்ம சமாஜத்தினரின் கோவிலில் எப்போதும் ஜோதி எரிந்து கொண்டிருக்கும். வீட்டில் பூச்சி இருந்தாலும் ஜோதியை ஏற்றி வந்து அதில் விழுந்து பலியாகி விடுவது போல நம்முடைய ஆத்மாவும் இப்போது பெரிய ஜோதியில் ஐக்கியமாகிவிடும் என்று புரிந்து கொள்கின்றனர். இப்படி ஓர் உதாரணம் உருவாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அரைக்கல்ப காலத்து பிரியதர்ஷினிகள். நீங்கள் வந்து ஒரு பிரியதர்ஷனிடம் பலியாகின்றீர்கள். எரிந்து போகும் விஷயமல்ல. உலகில் காதலன் காதலியாக இருக்கின்றார்கள் என்றால் ஒரு காதலன் ஒரு காதலி ஆகிவிடுகின்றனர். ஆனால் இங்கே அவர் ஒருவர்தான் மணமகன், அதாவது பாபாதான் மணமகன். மற்ற அனைவரும் மணமகள்கள் ஆவார்கள். மணமகள்கள் அந்த மணமகனை பக்தி மார்க்கத்தில் நினைவு செய்து கொண்டே இருந்தனர். பிரியதர்ஷனே, நீங்கள் வந்தீர்கள் என்றால் நாங்கள் உங்கள் மீது பலியாகி விடுவோம். உங்களை தவிர நாங்கள் யாரையும் நினைவு செய்ய போவதில்லை. இது உங்களுடைய ஷரீர சம்பந்தப்பட்ட அன்பு அல்ல. அந்த மணமகன் மணமகளுடைய அன்பு ஷரீர சம்பந்தப்பட்டதாக இருக்கும். ஒருவர் மற்றவரை பார்த்து கொண்டு மட்டும் இருப்பார்கள். பார்த்ததனாலேயே திருப்தி அடைந்தவர்களாக ஆகிவிடுகின்றனர். இங்கேயோ ஒருவர் மணமகன், மற்றவர்கள் அனைவரும் மணமகள்கள். அனைவரும் தந்தையை நினைவு செய்கின்றனர். சிலர் இயற்கை முதலியவைகளை நம்புகின்றனர். என்றாலும் கூட ஓ இறைவா, ஓ பகவானே என வாயிலிருந்து கண்டிப்பாக வெளிப்படுகிறது. எங்களுடைய துக்கத்தை நீக்குங்கள் என அனைவரும் அவரை அழைக்கின்றனர். பக்தி மார்க்கத்தில் பல காதலன் காதலியர் இருக்கின்றனர். ஒருவர் யாரோ ஒருவருக்கு மணமகளாக இருக்கின்றனர், இன்னொருவருக்கு மணமகளாக ஆகின்றனர். அனுமானுக்கு எத்தனை பிரியதர்ஷினிகள் இருக்கக்கூடும்? அனைவரும் தம் தம்முடைய மணமகனின் உருவத்தை உருவாக்கி வைத்துக் கொண்டு பிறகு தமக்குள் ஒன்று கூடி அனைவரும் பூஜைகள் செய்கின்றனர். பூஜை செய்துவிட்டு பிறகு பிரியதர்ஷனை நீரில் மூழ்கடித்து விடுகின்றனர். ஒரு அர்த்தமும் புரிவதில்லை. அந்த விஷயங்கள் இங்கே இல்லை. இந்த உங்களுடைய மணமகன் எப்போதும் அழகானவர், அதாவது வெண்மையாக இருப்பவர். ஒருபோதும் கருப்பாக ஆவதில்லை. பிரியமானவராகிய தந்தை வந்து அனைவரையும் வெள்ளையாக, அதாவது தூய்மையாக ஆக்குகின்றார். நீங்களும் பிரயாணிகள்தானே? தூர தேசத்திலிருந்து வந்து இங்கே நடிப்பை நடிக்கின்றீர்கள். உங்களுக்குள் வரிசை கிரமமான முயற்சியின்படி புரிந்து கொள்கின்றனர். இப்போது நீங்கள் திரிகாலதரிசியாக ஆகியுள்ளீர்கள். படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடையை அறிந்திருக்கின்றீர்கள் எனும்போது நீங்கள் திரிகாலதரிசி பிரம்மா குமார் குமாரிகள் ஆகிவிட்டீர்கள். உலகத்தில் ஜகத்குரு முதலான பட்டங்கள் கிடைக்கின்றன அல்லவா? உங்களுக்கு இந்த பட்டம் கிடைக்கின்றது. உங்களுக்கு சுய தரிசன சக்கரதாரி என அனைத்தையும் விட நல்ல பட்டம் கிடைக்கிறது. பிராமணர்களாகிய நீங்கள் மட்டும் சுய தரிசன சக்கரதாரிகளா அல்லது சிவபாபாவுமா? அதாவது சிவபாபாவும் கூடதான். ஆம், ஏனென்றால் ஆத்மா சரீரத்துடன் சுய தரிசன சக்கரதாரி ஆகிறதல்லவா? தந்தையும் கூட இவருக்குள், அதாவது பிரம்மாவுக்குள் வந்து புரிய வைக்கின்றார். சிவபாபா சுய தரிசன சக்கரதாரியாக இல்லாவிட்டால் எப்படி உங்களை அதுபோலாக்குவார்? அவர் அனைவரையும் விட உயர்ந்தவரிலும் உயர்ந்தவரான பரம ஆத்மா ஆவார். தேகத்திற்கு அப்படி சொல்லப்படுவதில்லை. அந்த பரம தந்தைதான் வந்து உங்களை உயர்ந்தவர்களாக ஆக்குகின்றார். ஆத்மாக்களை தவிர வேறு யாரும் சுய தரிசன சக்கரதாரியாக ஆக முடியாது. எந்த ஆத்மாக்கள்? பிராமண தர்மத்தில் இருப்பவர்கள். சூத்ர தர்மத்தில் இருந்தபோது தெரிந்திருக்கவில்லை. இப்போது தந்தை மூலமாக நீங்கள் தெரிந்து கொண்டுள்ளீர்கள். எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள்! நீங்கள்தான் கேட்டு மகிழ்ச்சி அடைகின்றீர்கள். வெளியில் உள்ளவர்கள் இந்த விஷயங்களை கேட்டால் ஆச்சரியப்படுவார்கள். ஓ, இது மிகவும் உயர்ந்த ஞானமாக உள்ளது. நல்லது, நீங்களும் கூட இதுபோல் சுயதரிசன சக்கரதாரியாக ஆகிவிட்டீர்கள் என்றால் பிறகு சக்கரவர்த்தி ராஜாவாக உலகின் எஜமானனாக ஆகிவிடுவீர்கள். இங்கிருந்து வெளியில் சென்றால் அவ்வளவுதான். மாயை அந்த அளவு பலசாலியாக உள்ளது. இங்கு பேசும் பேச்சு இங்கேயே தங்கிவிடுகின்றது. கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை வாக்குறுதி கொடுத்துவிட்டு வெளியில் வருகிறது. ஆனாலும் அங்குள்ள பேச்சு அங்கேயே நின்றுவிடுவது போல். நீங்கள் கண்காட்சிகள் முதலானவற்றில் புரிய வைக்கும் போது நன்றாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது என சொல்கின்றனர். ஞானம் மிகவும் நன்றாக உள்ளது. நான் இப்படியெல்லாம் முயற்சி செய்வேன், இதை செய்வேன் என்றெல்லாம் சொல்கின்றனர். அவ்வளவுதான். அங்கு சொன்ன பேச்சு அங்கேயே நின்று விடுகிறது. என்றாலும் கூட கொஞ்சமாவது அந்த தாக்கம் இருக்கவே செய்யும். அவர்கள் பிறகு வரவே மாட்டார்கள் என்பதல்ல. மரம் வளர்ச்சி அடைந்தபடி இருக்கும். மரம் வளர்ச்சி அடைந்துவிட்டது என்றால் பிறகு அனைவரையும் ஈர்க்கும். இப்போது இது கொடுமையான நரகமாக உள்ளது. கருட புராணத்திலும் இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் எழுதியுள்ளனர். கொஞ்சமாவது பயம் இருக்கட்டும் என்று அதை மனிதர்களுக்கு எடுத்து சொல்கின்றனர். மனிதர்கள் பாம்பு தேள் முதலானவைகளாக ஆகின்றனர் என்பது போன்ற கருத்துக்கள் அதிலிருந்துதான் வெளிப்பட்டன. நான் உங்களை விஷம் நிறைந்த நரகத்தில் இருந்து மீட்டு பார் கடலுக்கு அனுப்பி வைக்கின்றேன் என பாபா சொல்கின்றார். உண்மையில் நீங்கள் சாந்திதாமத்தில் வசிப்பவர்களாக இருந்தீர்கள். பிறகு சுகதாமத்தில் நடிப்பை நடிப்பதற்காக வந்தீர்கள். இப்போது நாம் மீண்டும் சாந்திதாமத்திற்கும் சுகதாமத்திற்கும் செல்கின்றோம். இந்த தாமங்கள், அதாவது நம் வீடு மற்றும் ஸ்வர்கத்தை நினைவு செய்வீர்கள் தானே? தாயும் நீயே, தந்தையும் நீயே என பாடவும் செய்கின்றனர். அந்த அளவிற்கு சுகம் சத்யுகத்தில்தான் இருக்கிறது. அதிக சுகம் மற்றும் அதிக துக்கம் என இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டு உள்ளது. விஷ்ணு அவதாரத்தையும் காட்டுகின்றனர். லக்ஷ்மி நாராயணனின் ஜோதி மேலிருந்து வருவது போல காட்டுகின்றனர். மேலிருந்து சரீரதாரிகள் யாரும் வருவதில்லை. மேலிருந்து வருபவர்கள் அனைவருமே ஆத்மாக்கள் ஆவார்கள். ஆனால் ஈஸ்வரனின் அவதாரம் மிகவும் விசித்திரமானது. அவரே வந்து பாரதத்தை ஸ்வர்கமாக ஆக்குகின்றார். சிவ ஜெயந்தி என அவருடைய அவதாரத்தை பண்டிகையாக கொண்டாடுகின்றனர். ஒருவேளை பரம்பிதா பரமாத்மா சிவன்தான் முக்தி ஜீவன் முக்தியின் ஆஸ்தி கொடுக்கின்றார் என்று தெரிந்து கொண்டால் பிறகு உலகிலும் இறை தந்தையின் பண்டிகையை கொண்டாடுவார்கள். அதாவது சிவ ஜெயந்தியை கொண்டாடுவார்கள். ஷிவ் பாபாவை விடுபட்டவர், வழிகாட்டி, அதாவது லிபரேட்டர், கைடு என புரிந்து கொள்ளும் போது எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் நினைவார்த்தமாக பண்டிகை கொண்டாடுவார்கள். அவருடைய ஜென்மமே பாரதத்தில் ஏற்படுகிறது. சிவ ஜெயந்தியும் பாரதத்தில் கொண்டாடுகின்றனர். ஆனால் முழுமையான அறிமுகம் இல்லாததால் விடுமுறையும் கொடுப்பதில்லை. அனைவருக்கும் சத்கதியை வழங்கக்கூடியவர், அலௌகிக காரியம் வந்து செய்யக்கூடிய அவருடைய ஜென்ம பூமியில் அவருடைய பிறந்த நாளையும் தீர்த்த யாத்திரையையும் மிகவும் அதிக அளவில் கொண்டாட வேண்டும். உங்களுடைய நினைவார்த்த கோவில்களும் கூட இங்கேதான் உள்ளன. ஆனால் ஷிவ்பாபாதான் வந்து விடுவிப்பவராகவும் வழிகாட்டியாகவும் ஆகின்றார் என்பது யாருக்கும் தெரியாது. அனைத்து துக்கங்களிலும் இருந்து விடுவித்து சுகதாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என அனைவரும் சொல்கின்றனர். ஆனால் உண்மையை புரிந்து கொள்வதில்லை. பாரதம் மிகவும் உயர்ந்ததிலும் உயர்ந்த கண்டமாகும். பாரதத்தின் மகிமை அபாரமானது என பாடப்பட்டுள்ளது. அங்கேதான் ஷிவ்பாபாவின் பிறவி ஏற்படுகிறது. அவரை யாருமே ஏற்பதில்லை. தபால் தலை, அதாவது ஸ்டாம்ப் வெளியிடுவதில்லை. பிறருடைய தபால் தலைகளை நிறைய வெளியிட்டபடி இருக்கின்றனர். அவருடைய மகத்துவம் அனைவருக்கும் தெரியும்படியாக எப்படி புரிய வைப்பது? வெளிநாட்டிலும் சந்நியாசி முதலானவர்கள் சென்று பாரதத்தின் பழமையான யோகத்தை கற்றுக் கொடுக்கின்றனர். நீங்கள் இந்த ராஜயோகம் குறித்து புரிய வைத்தால் உங்களுக்கு மிகவும் பெயர் கிடைக்கும். ராஜயோகத்தை யார் கற்பித்தது என்பது யாருக்கும் தெரியாது என்பதை சொல்லுங்கள். கிருஷ்ணரும் கூட ஹட்டயோகத்தை கற்பிக்கவில்லை. இந்த ஹட்டயோகம் சந்நியாசிகளுடையது ஆகும். நன்றாக எழுத படிக்க தெரிந்தவர்கள், தன்னை தத்துவ ஞானி என சொல்லிக் கொள்பவர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொண்டு முன்னேற வேண்டும். மேலும் நாங்களும் கூட சாஸ்திரங்களை படித்திருக்கின்றோம். ஆனால் தந்தை சொல்வதே சரியாகும், மற்ற அனைத்தும் தவறாகும் என அவர்கள் சொல்ல வேண்டும். மேலும் அவர்கள் இதையும் புரிந்து கொள்ள வேண்டும், இதுவே, அதாவது மதுபன், உயர்ந்ததிலும் உயர்ந்த தீர்த்த ஸ்தலமாகும். இங்கே தந்தை வருகின்றார். இது தர்ம பூமி எனப்படுகிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். தந்தையை அறிந்து கொண்டு உடல், மனம், பொருள் என அனைத்தும் இந்த சேவையில் ஈடுபடுத்தி விடுகிறீர்கள். தந்தைதான் அனைவரையும் விடுவிக்கின்றார், அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவிக்கின்றார். மற்ற தர்ம ஸ்தாபகர்கள் துக்கத்திலிருந்து விடுவிப்பதில்லை. அவர்கள் வருவதே அவருக்கு, அதாவது தந்தைக்கு பிறகுதான். அனைவரும் வரிசை கிரமமான நடிப்பை நடிக்க வருகின்றனர். நடிப்பை நடித்து நடித்து தமோ பிரதானமாக ஆகிவிட்டனர். பிறகு தந்தை வந்து சதோ பிரதானமாக ஆக்குகின்றார். ஆக இந்த பாரதம் எவ்வளவு உயர்ந்த தீர்த்த ஸ்தலமாக உள்ளது! பாரதம் அனைத்தையும் விட முதல் நம்பர் உயர்வான பூமியாகும். இது என்னுடைய ஜென்ம பூமியாகும் என தந்தை கூறுகின்றார். நான் வந்து அனைவருக்கும் சத்கதியை வழங்குகின்றேன். பாரதத்தை ஸ்வர்க்கமாக ஆக்கிவிடுகின்றேன். தந்தை ஸ்வர்க்கத்தின் எஜமானனாக ஆக்குவதற்காக வந்துள்ளார் என குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். இப்படிப்பட்ட தந்தையை அன்புடன் நினைவு செய்யுங்கள். உங்களை கண்டு பிறகு இப்படிப்பட்ட கர்மம் செய்வார்கள். இதுவே அலௌகிகமான தெய்வீக கர்மம் என சொல்லப்படுகிறது. யாருக்கும் தெரியாது என புரிந்து கொள்ளாதீர்கள். உங்களுடைய இந்த படங்களை எடுத்து செல்லக்கூடியவர்களும் வெளிப்படுவார்கள். நல்ல நல்ல படங்கள் உருவாக்கினால் கப்பலை நிரப்பிக் கொண்டு எடுத்து செல்வார்கள். கப்பல் நிற்கும் இடங்களில் எல்லாம் இந்த படங்களை மாட்டி வைப்பார்கள். உங்களுடைய சேவை நிறைய நடக்க உள்ளது. மிகவும் உதவும் மனப்பான்மை மிக்கவர்கள், உண்டியலை நிரப்பக்கூடிய ராஜாதி ராஜாக்கள் கூட வருவார்கள். அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய தொடங்குவார்கள். இந்த பழைய உலகத்தை மாற்றி புதிய உலகை ஸ்தாபனை செய்யக்கூடியவர்கள் யார் என அனைவருக்கும் தெரிய வேண்டும். உங்களுடைய புத்தியும் கீழானதாக இருந்தது. இப்போது நீங்கள் எவ்வளவு சுத்தமான புத்தி உள்ளவர்களாக ஆகியுள்ளீர்கள்! நாம் இந்த ஞானம் மற்றும் யோக பலத்தின் மூலம் உலகை ஸ்வர்கமாக ஆக்குகின்றோம் என நீங்கள் அறிவீர்கள். மற்ற அனைவரும் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். நீங்களும் அதிகாரம் மிக்கவர்களாக, அதாவது அத்தாரிட்டியாக ஆக வேண்டும். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் குழந்தைகள் அல்லவா? நினைவின் மூலம் சக்தி கிடைக்கிறது. தந்தை உலகின் ஆல்மைட்டி அத்தாரிட்டி, அதாவது சர்வ வல்லமை கொண்டவர் என சொல்லப்படுகின்றார். அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை சொல்கின்றார். ஆக குழந்தைகளுக்கு சேவை செய்யும் ஊக்கம் எவ்வளவு இருக்க வேண்டும்! வாயிலிருந்து ஞான ரத்தினங்களை தவிர வேறு எதுவும் வெளிவரக்கூடாது. நீங்கள் அனைவரும் ஞான யோகத்தில் சிறந்தவர்கள். உலகம் முழுவதும் பச்சை பசேலென ஆகிவிடுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அனைத்தும் புதியவையாக. அங்கே துக்கத்தின் பெயர் கிடையாது. ஐந்து தத்துவங்களும் கூட உங்களின் சேவையில் ஆஜராகி இருக்கும். இப்போது மற்றவர்கள் சேவைக்கு புறம்பாக, அதாவது டிஸ்சர்வீஸ் செய்கின்றனர். ஏனெனில் மனிதர்கள் தகுதியற்றவர்களாக உள்ளனர். தந்தை இப்போது தகுதி மிக்கவராக ஆக்குகின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவது, ஞானம் யோகம் மிக்கவராகி வாயிலிருந்து ஞான ரத்தினங்கள் தான் வெளிப்படுத்த வேண்டும். சேவையில் ஆர்வம் உள்ளவராக இருக்க வேண்டும். நினைவில் இருக்க வேண்டும். மற்றும் அனைவருக்கும் தந்தையின் நினைவை கொடுக்க வேண்டும். இந்த அலௌகிக காரியத்தை செய்ய வேண்டும். இரண்டாவது, உண்மையிலும் உண்மையான பிரியதர்ஷினி ஆகி ஒரு பிரியதர்ஷன் மீது அர்ப்பணமாக வேண்டும், அதாவது பலியாக வேண்டும். அப்போதுதான் உண்மையான தீபாவளி என்பது நடந்தேறும். வரதானம்: உலக மகாராஜா என்ற பதவியை பிராப்தியாக அடையக்கூடிய அனைத்து சக்திகளின் சேமிப்புகளில் நிறைந்தவர் ஆகுக. உலக மகாராஜா என்ற பதவியை பிராப்தியாக அடையக்கூடிய அனைத்து சக்திகளின் சேமிப்புகளில் நிறைந்தவர் ஆகுக. விளக்கம்: யார் உலக மகாராஜா என்ற பதவியை பிராப்தியாக அடையக்கூடிய ஆத்மாக்களோ, அவரது முயற்சி தனக்காக மட்டுமே இருக்காது. தனது வாழ்வில் வரக்கூடிய தடைகள் அல்லது சோதனைகளில் தேர்ச்சி பெறுவது என்பது மிக பொதுவானது. ஆனால் யார் உலக மகாராஜா ஆகக்கூடிய ஆத்மாக்களோ, அவர்களுக்கு இப்பொழுதிலிருந்தே அனைத்து சக்திகளின் சேமிப்பும் நிறைந்திருக்கும். அவர்களது ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு சங்கல்பமும் மற்றவர்களுக்காக இருக்கும். உடல், மனம், பொருள், நேரம், சுவாசம் அனைத்தும் உலக நன்மைக்காக வெற்றியாகிக் கொண்டே இருக்கும். ஸ்லோகன்: ஒரே ஒரு பலவீனம் அநேக சிறப்பம்சங்களை அழித்துவிடும். ஆகையால் பலவீனங்களை விடை கொடுத்து விடுங்கள். ஒரே ஒரு பலவீனம் அநேக சிறப்பம்சங்களை அழித்துவிடும். ஆகையால் பலவீனங்களை விடை கொடுத்து விடுங்கள். அவ்யக்த சமிகை: தங்களுக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் மனதின் மூலம் யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். தனது சுபபாவனை, சிரேஷ்ட விருப்பம், சிரேஷ்ட விருத்தி, சிரேஷ்ட அதிர்வலைகள் மூலம் எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் கூட மனதின் மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு சேவை செய்ய முடியும். இதற்கான விதி லைட் ஹவுஸ் மைட்டோஸ் ஆவதாகும். இதற்கு ஸ்தூல சாதனமோ, வாய்ப்போ அல்லது நேரத்தின் பிரச்சனையோ கிடையாது. லைட் ஹவுஸ் மற்றும் மைட்டோஸ் ஆவது அவசியமாகும். ஓம் சாந்தி.